மாவீர மகுடம், லெப்டினன்ட் கர்னல் சரிதா அல்லது தர்மா அல்லது நிலானி.
வணங்குகிறோ மகாவீரரே, வணங்குகிறோ மகாவீரரே.
சோவியா படையணியின் தாக்குதல் தளபதி லெப்டினன்ட் கர்னல் சரிதா அல்லது தர்மா. சிங்கள படைகளின் அத்தனை ஆயுதங்களும் பெண் போராளிகளின் மன உறுதியின் முன் மௌனிக்க ஆரம்பித்தன. அந்த நாட்களில் சீற்றத்தோடு புறப்பட்ட சிங்கங்கள் தமிழ் பெண் புலிகளின் முன் மண்டியிடத் தொடங்கின. இன்னும் ஒரு காவலர்தான் மீள கைப்பற்ற வேண்டியிருந்தது. ஆம், சண்டை தொடர்ந்தது. அந்த நிகழ்வு நடந்தது தர்மாவை எதிரியின் குண்டுச்சிதர்கள் மிக பலமாக தாக்கியதில் தர்மா தூக்கி வீசப்பட்டாள். சில நிமிடங்களில் களவனையில் சிங்களவனின் கை ஓங்கியது. ஆனால் அது அதிக நேரம் நீடிக்கவில்லை. தர்மாவின் கட்டளை புலியின் உருமலாய் ஒலித்தது. அந்த உருமல் ஒலித்த வேகத்தில் பெண்புலிகள் பாய்ந்து சென்றார்கள். ஓலமிட்டபடி சிங்களம் கால் தரிக்க இறந்த தங்களது சகாக்களையும் விட்டுவிட்டு ஓடி தப்பியது. களவனை அமைதியான. அன்றைய வெற்றியின் நாயகிகளாக பல பெண் போராளிகள் வீரச்சாவை தழுவிக்கொண்டார்கள். ஏராளமான சிங்களப்படை சேர்த்து மடிந்தது. அவர்களின் உடல்கள் ஆங்காங்கே சிதறி கிடந்தன. அந்த வெற்றியை கண்ணுற்றவாறு அந்த சமர்க்களத்தின் தளபதி லெப்டினன்ட் கர்னல் சரிதா மயக்கமுற்றாள். தமிழகத்தின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அமைந்துள்ள வட்டுக்கோட்டை, அதன் தெற்கே உள்ள அராளி, மத்தியில் அமைந்துள்ள ஊரத்து கிராமம், மேற்கே காரிநகர் தொடக்கம் காவல்துறை வரை ஆழம் குறைந்த கடல் பகுதியையும் தெற்கே பரந்த வயல்வெளியையும் கொண்டது. மழைக்காலத்தில் பச்சை ஆடையில் அழகு சேர்ப்பால் ஊரத்து என்ற பெயர் சூட்டப்பட்டது. 1991 அந்த கிராமத்தின் மத்தியிலே அம்மன் கோவில் ஒன்று உள்ளது. மிகவும் பழமை வாய்ந்த கோவிலில் அந்த கோவிலில்தான் ஊரில் உள்ள அத்தனை பேரும் ஒன்று கூடும் இடம். அங்கேயே சிறுவர் பாடசாலையோடு இணைந்த வாசக சாலை இருந்தது. அங்கே 1982 காலப்போதில் அப்பப்போ போராளிகள் வந்து சென்றார்கள். அப்போதுதான் தர்மாவுக்கு போராளிகளோடு தொடர்பு ஏற்படுகிறது. இந்த வேளையில்தான் விடுதலை புலிகளின் தாக்குதல் தளபதி லெப்டினன்ட் சீலன் அவர்கள் வீரச்சாவை தழுவிக்கொள்கிறார். அவர் நினைவாக தனது தம்பிக்கு சீலன் என்று பெயர் சூட்டுகிறாள் தர்மா. இந்த காலப்பகுதியில் ரஞ்சன் என்ற போராளியின் தொடர்பு அவளுக்கு கிடைக்கிறது. அதன் பின் தான் தர்மாவின் வாழ்வில் முதலான மாற்றம் ஏற்பட்டது. தர்மா ரஞ்சன் என்ற போராளியிடம் தான் விடுதலை புலிகளில் இணையப் போவதாக அவள் சொன்னாள். அவளுக்கு அப்போது அகவை குறைவு. அதனால் பெண்கள் அமைப்பில் பிரிவு இல்லை, நீங்கள் தொடர்ந்து படியுங்கள், காலம் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று தர்மாவுக்கு சொன்னார். ஆனால் தர்மாவுக்கு மாற்றமாக இருந்தது. ஆனாலும் அவளது இயக்க கனவு தொடர்ந்தது. 1987 இந்திய ஆக்கிரமிப்பு படை தமிழகத்தை முற்றுகையிட்டது. மாயப்பாய் சுதுமலையில் தேசிய தலைவர் செய்த வரலாற்று சிறப்புமிக்க சுதுமலை பிரகடனத்தில் தர்மாவின் குடும்பம் கலந்து கொண்டது. அந்த பிரகடனம் முடிந்து ஊர் திரும்ப வீதியில் எல்லோரும் ஏறினார்கள். இந்திய ராணுவத்தின் வாகனங்கள் தொடராக சென்றன. மக்கள் ஆரவாரமாக கையசைத்தார்கள். அந்த கூட்டத்தில் தர்மாவுக்கு அருகில் நின்றவள் கையை அசைக்கும் போது தர்மா தட்டிவிட்டாள். அப்போது அருகில் நின்றவர் தர்மாவை பார்த்தார். அதே நேரம் அருகில் நின்ற போராளி ஒருவர், இப்ப கையை காட்டுங்கோ, பின்னால வாரத நீங்களே அனுபவிங்கோ என்று சொன்னார். தர்மாவின் தடுத்தலும் அந்த போராளியின் சொல்லும் வார்த்தைகளும் இரண்டுக்குரிய அர்த்தமும் அப்போதுதான் அந்த கை காட்டியவருக்கு விளங்கியது. பின்னர் மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்த போது மக்களுக்கு புரிந்தது. தியாக தீபம் திலீபனின் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியது. 12 தர்மா திலீபனின் மேடையிலே முன்றளித்தான் இருந்தாள். அவரின் வீரச்சாவின் பின் தர்மா விட்ட கண்ணீர் சொல்லில் மாளாது. தமிழீழம் பதட்டமாகியது. போராளிகளின் தொடர்பும் விட்டு போனது. ஆனாலும் தர்மாவின் போராட்ட செயற்பாடுகள் நிற்கவில்லை. அது தீவிரம் பெற்றது. 1987 பத்தாம் மாதம் முதலாம் நாள் தர்மாவை சுற்றி எந்த நேரமும் இருக்கும் சிறுவர் பட்டாளத்தை அவசரமாக கூட்டினாள். அவளை முதலாவது சொல்லிடியாக தாக்கியது. சாவுக்கு பயந்தவர்கள் இந்த குழுவில் இருந்து இந்த நொடியை வெளியேறுங்கள், துணிந்தவர்கள் இருங்கள் என்று சொன்னாள். அந்த சிறுவர் குழுவின் தலைவி தர்மாதான். அங்கே அமைதி நிலவியது. அங்கிருந்து சுமார் 7 பேர் வெளியேறினார்கள். அவளின் நண்பி அமைதியாக அவள் முகத்தை பார்த்தாள். அவளோடு தர்மா உட்பட 15 பேர் இதில் 9 பெண்கள் தர்மா பேச தொடங்கினார். இதில் இருக்கிற பலர் ஏற்கனவே பல இயக்கத்தோட தொடர்புல இருந்தீங்கள், ஆனால் இப்போ எங்களுக்கு தெரியும் விடுதலை பிரிவுகள் தான் உண்மையான இயக்கம் உண்டு. ஆகவே நாங்களா இப்படியே குழுவாக இருந்து போராளிகளிட தொடர்பு கிடைச்சதோட அவையோட நினைவம் இதில் உங்களுக்கு சம்மதம் தானே என்றாள் தர்மா. ஒருமித்த குரலில் எல்லோரும் ஓம் என்றார்கள். அங்கே குடியிருந்தவர்கள் எல்லோரும் ஒருவனதாக அந்த குழுவுக்கு தமிழீழ மக்கள் படை என்று பெயரிட்டார்கள். சுருக்கமாக டிபி என்று அழைத்தார்கள். அவர்களோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு தேவையான உதவிகளையும் அவர்கள் செய்து கொடுத்தார்கள். தர்மாவின் சிறப்பான வழிநடத்தலில் அனைவரும் இயங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஆச்சரியமூட்டும் விதமாக இயக்கத்தின் தொடர்பு கிடைத்தது. உணவு வழங்குதல், இந்திய படைகளுக்கு தெரியாமல் போராளிகளை கூட்டிச் செல்லுதல் இரண்டுமே தான் இவர்களுக்கு உரிய பணியாக போராளிகள் கொடுத்தார்கள். அதன் பின்னர் இரவு காவல் கடமையிலும் அவர்கள் இணைந்தார்கள். இந்திய படை எங்கள் மண் மீது அநியாயமான போரை தொடுத்த போது தர்மா இயக்கத்தினையும் தனது முடிவை தெரிவித்த போது போராளிகள் மறுத்து விட்டார்கள். இல்லை தங்கச்சி, நீங்கள் இப்போ செய்கிற பணியை செய்யுங்கோ, நாங்கள் தேவையான போது உங்களை கூப்பிட்றோம் என்று சொன்னார்கள். 1989 தர்மாவுக்கு மருத்துவ படிப்புக்கான வாய்ப்பு கிடைக்கிறது. படிப்பை தொடர்ந்து படித்து கொண்டு தனது போராட்ட கடமையையும் அவள் செய்தாள். தர்மாவின் குடும்பம் மிகவும் வறுமைப்பட்டது. ஆனால் எந்த நேரமும் போராளிகளை ஆதரித்து அவர்களுக்கு தம்மாலான உதவிகளை செய்து கொண்டிருப்பார்கள். தர்மாவின் குடும்பம் பெரியது. செல்லையா சுவாக்கியம் தம்பதிகளின் 4வது பிள்ளைதான் தர்மா. இவர் பின்னே 3 இருந்தார்கள். தர்மாவின் இயற்பெயர் இலங்கேஸ்வரி. பட்டுக்கோட்டை மத்திய கல்லூரியில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் வரை கல்வி கற்றவள். மதம் என்ற முட்டாள்தன கருத்தை அவள் எதிர்ப்பவள். தர்மா 1995 விடுதலை புலிகள் அமைப்பில் இணைந்தாள். தனது ஆரம்ப பயிற்சியை பன்னி காட்டில் பெற்றாள். முல்லைத்தீவு படைத்தளத்தை வீழ்த்தி யோகாதலை ஒன்று தொடக்கம் அவள் கண்ட களங்கள் ஏராளம். சத்திய கிளிநொச்சி உடற்பு தாக்குதல் ஜேசிக்குரு தொடக்கம், ஓயாதலை 2, ஓயாதலை 3 இதில் ஆனிரவு படைத்தளம் மீட்கப்பட்டது. உட்பட்ட தீச்சுவாரை எதிர்ச்சமர் என்று இப்படி அவளது களம் நீண்டது. தர்மா ஓய்வின்றி களத்தில் சுழன்றாள். ஒருமுறை இவளோடு 2 போராளிகள் ஜெயசிக்குரு களமனையில் புரிதொரு காவலர் நோக்கி செல்லும் போது கடுமையான மழை பெய்து கொண்டிருந்தது. அப்போது மின்னல் தாக்கி 3 மயக்கமடைந்தார்கள். 2 மயக்கம் நிலை. பல கருத்துக்கள் அங்கே நிலவிய போதும் மேயர் சோதியா படியணி சிறப்பு தளபதி பிரிகேடியர் துர்கா தெளிவாகவும் உறுதியாகவும் சொன்னார். தர்மாவுக்கு ஆபத்து ஏதோ நடந்திருக்கு, தேடி பாருங்க என்று எதேச்சியாக அந்த வழியை வந்த ஆண் போராளிகளால் இவர்கள் மயங்கி நிலையில் மீட்கப்பட்டார்கள். 2001 ஒரு நாள் முகமாலையில் சண்டை தொடங்கியது. புதுக்குடியில் பெண் என்ற தர்மா உடனே முகமாலை களமனைக்கு சென்றாள். அதே நேரம் அங்கே வந்த தளபதி துர்காவால் அனுமதியின்றி களமனைக்கு வந்ததால் மீண்டும் பணிக்கு செல்லுமாறு அவள் பணிக்கப்பட்டாள். பின்னாளில் ஏன் சண்டைக்கு செல்லவில்லை என்று கேட்டபோது குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு தலைவர் அவர்கள் தன்னை சண்டைக்கு போக வேண்டாம் என்று சொன்னதாக அவள் சொன்னாள். இதுக்கேன் வருத்தப்படுறீங்கள் என்று அவளுடைய நண்பி சொன்னாள். தர்மா எப்போதும் களமனையில் வாழ்ந்தவள், ஓய்வின்றி உழைத்த போராளி. யுத்தத்தின் மூலமாக தமிழீழத்தை மீட்கலாம் என்ற அசையாத நம்பிக்கை கொண்டவள். தலைவரையும் தேசத்தையும் தமிழர்களையும் உயிருக்கு மேலாக நேசித்த போராளி. 2008 மே மாதம் 8 அன்று மன்னார் பாரம்பட்டி களமனையில் விழப்பொன் அடைந்த தர்மா 1 பின் 8 ஜூன் மாதம் அன்று கிளிநொச்சி பொன்னம்பலம் மருத்துவமனையில் அவளுடைய தாய் சிவாக்கியத்தின் மடியில் தலை சாய்த்தபடி கதைத்துக் கொண்டிருக்கும் போதே அவள் வீரச்சாவை தழுவிக்கொண்டாள். இறுதிவரை களமனையே வாழ்வாக கொண்டு வாழ்ந்த தர்மா அவளுடைய நண்பி சூதியா படையணி துணைத் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் செல்வி வீரச்சாவடைந்து சரியாக 14 அவள் வீரச்சாவை தழுவிக்கொண்டாள். கிளிநொச்சி துயிலமில்லத்தில் லெப்டினன்ட் ஜெனரல் செல்வியின் விதைக்குடி வரிசையில் 14வது ஆளாக அவள் விதைக்கப்பட்டாள். லெப்டினன்ட் ஜெனரல் தர்மாவாக தர்மாவின் மாவீர மகுடம் கேட்டோம். Thank you.
பொழுதினி தோழாய் இந்த